அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து குற்றச்செயல்கள் நடப்பதாக அமெரிக்கா அதன் பிரஜைகளுக்கு விடுத்திருக்கும் எச்சரிக்கை அறிவுறுத்தல்கள் குறித்து இலங்கை அரசின் சுற்றுலாத்துறையின் கருத்துக்கள்.
சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து எந்த விதமான அச்சுறுத்தல்களோ நடவடிக்கைகளோ நடைபெறவில்லை என்பதை நாம் திட்டவட்டமாக கூறுகிறோம். அந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுக்கிறோம்.
சர்வதேச சந்தையில் ஏற்பட்டிருக்கும் தங்கத்தின் விலை வீழ்ச்சி இலங்கையில் எவ்வகையான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
இந்தியா ஆரம்பத்தில் அந்த 8% வரியை விதித்ததற்கு பிறகு இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்தப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகிய சட்ட ரீதியற்ற விதத்திலே கொண்டு செல்லுகின்ற ஒரு போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இதை தடை செய்வதற்காகத்தான் அரசாங்கம் இந்த 10% தற்காலிக தீர்வை விதித்திருக்கிறது.
இந்திய இலங்கை உடன்பாட்டிற்கு அமைய உருவாக்கப்பட்ட இலங்கை அரசின் 13வது சட்ட திருத்தத்தில் மாற்றம் செய்ய இலங்கை அரசு எடுத்து வரும் முயற்சிகளை இந்திய அரசு எப்படி எதிர்கொள்ளும் என்பது குறித்த ஆய்வு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்டம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சுதந்திரமான ஒரு தென்னாப்பிரிக்காவை நிர்மாணித்து அனைத்து உலகையும் தன்னை நோக்கி கவர்ந்த நெல்சன் மண்டேலாவின் சாதகமான தாக்கத்துக்கு அதிபர் ஒபாமா அவர்கள் தனது மரியாதையை செலுத்தியிருக்கின்றார்.
The struggle here against apartheid for freedom, Madiba's moral courage,
this country's எதிர்ப்பு கால தலைவரான அவரது குடும்பத்தினரை சந்தித்த பின்னர் பேசிய ஒபாமா அவர்கள் உலகில் தமது வாழ்க்கையை மதிக்கின்ற அனைவராலும் போற்றப்பட வேண்டிய ஒரு மகத்துவம் இது என்று கூறியிருக்கின்றார். மண்டேலாவுடன் பிரிட்டோரியாவில் மருத்துவமனையில் இருக்கின்ற அவரது மனைவியுடனும் ஒபாமா அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கின்றார். அதிபர் ஒபாமாவிடம் இருந்து தான் நல்ல பலத்தை பெற்றிருப்பதாக மண்டேலாவின் மனைவி கூறியிருக்கின்றார். பின்னர் அதிபர் ஒபாமா அவர்கள் சொவெட்டோ பல்கலைக்கழகத்தில் இளம் தென்னாப்பிரிக்கர்களை மத்தியில் பேசுவதற்காக சென்றார். அதற்கு முன்னதாக ஒபாமாவின் விஜயத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க அங்கு போலீசார் சத்த வெடிகுண்டுகளை வீசியிருந்தார்கள்.
பாகிஸ்தானில் இஸ்லாம் மதத்தை நிந்தனை செய்ததாக பொய்யாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த கிறிஸ்தவ சிறுமி கனடாவுக்கு தப்பிச் சென்றிருக்கிறார். 14 வயதான ரிம்சா மாசியும் அவளது குடும்பத்தாரும் புதிய வாழ்க்கையை தேடி இந்த மாத ஆரம்பத்தில் கனடாவுக்கு வந்திருப்பதாக ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன. குரானின் பக்கங்களை எரித்ததாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரிம்சா கைது செய்யப்பட்டார். கடுமையான பாதுகாப்பு சிறைச்சாலையில் பல வாரங்களாக அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் ரிம்சாவுக்கு எதிரான மதநிந்தனை குற்றச்சாட்டை நீதிமன்றம் ஒன்று தள்ளுபடி செய்திருந்தாலும் அவளது குடும்பம் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக தலைமறைவாகவே இருந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஆப்கானிஸ்தான் பிரச்சினைக்கு அரசியல் மற்றும் பாதுகாப்பு தீர்வு ஒன்று தேவை என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆப்கானிஸ்தானுக்கு விஜயம் செய்து அங்கு ஹெல்மண்ட் பகுதியில் பிரிட்டிஷ் சிப்பாய்களை சந்தித்து அவர் அங்கு உரையாற்றுகையில் தலிபான்கள் வன்செயல்களை கைவிடுகின்ற பட்சத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய அனைத்து அமைதி நடவடிக்கைகளிலும் அவர்களையும் சேர்த்துக் கொள்ளுதல் அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தலிபான்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் 2002ஆம் ஆண்டிலேயே மேற்குலகம் அவர்களுடன் பேச்சு நடத்தியிருந்திருக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் ஜெனரலான நிக் கார்டர் அவர்கள் கூறியதை அடுத்து பிரதமரின் இந்த கருத்து வந்திருக்கின்றது.
சிரியாவின் ஹோம்ஸ் நகரில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மீது அந்நாட்டு அரசு படைகள் பாரிய அளவிலான படை நடவடிக்கையை தொடங்கியிருப்பதாக எதிரணி செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். பல மாவட்டங்களில் விமானங்களும் யுத்த கவச வாகனங்களும் மோட்டார் குண்டுகளும் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளன. ஹோம்ஸ் நகரம் முழுவதும் புகை மண்டலத்தால் மூடியிருப்பதை காட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. தெற்கே டேரா நகரில் எதிரணி கிளர்ச்சியாளர்கள் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் கண்டிருப்பதாக தெரிகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அதிபர் பஷர் அல் அசத்துக்கு எதிராக இஸ்லாமிய கிளர்ச்சி போராளிகள் டேரா நகரிலேயே தாக்குதலை தொடங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
சீனாவின் மேற்கு பகுதி பிராந்தியமான ஜின்ஜாங்கில் மோட்டார் சைக்கிளில் பட்டா கத்திகளுடன் வந்த 100க்கும் அதிகமானோர் அங்கிருக்கின்ற ஒரு போலீஸ் நிலையத்தை தாக்கியதாக சீனாவின் அரச ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. இலகுவில் சென்றடைய முடியாத ஹோடன் நகரில் வெள்ளிக்கிழமை நடந்த இந்த சம்பவம் அந்த பிராந்தியத்தில் தொடர்கின்ற வன்செயல்களில் இறுதியாக நடந்திருப்பதாகும். இந்த மாகாணத்தின் மற்றொரு பகுதியில் இந்த வாரம் முற்பகுதியில் இன்னுமொரு போலீஸ் நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 35 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த பிராந்தியத்தில் சீனா காட்டமாக நடப்பதாக அந்த பகுதியில் இருக்கின்ற உய்கூர் இன சிறுபான்மையினர் மிகவும் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள்.
ஜெர்மனியின் முனிச் நகரில் சந்தை பகுதியொன்றுக்கு முன்னால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தஞ்ச கோரிக்கையாளர்களின் நிலைமை மோசமடைந்து வருகிறது. பாகிஸ்தான், எத்தியோப்பியா, நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 50 பேர் கடந்த ஒரு வார காலமாக உணவு எதனையும் உண்ணாமல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த செவ்வாயிலிருந்து நீராகாரத்தையும் தவிர்த்து விட்டனர். 20 பேருக்கு மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக தஞ்சம் வழங்க வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கையை ஜெர்மனி அதிகாரிகள் நிராகரித்து விட்டனர். ஆனால் தங்களின் கோரிக்கைக்கு எதிராக அதிகாரிகள் உடன்படாவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தஞ்ச கோரிக்கையாளர்கள் கூறியிருக்கிறார்கள். செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து குற்றச் செயல்கள் நடப்பதாக அமெரிக்கா அதன் பிரஜைகளுக்கு விடுத்திருக்கும் எச்சரிக்கை அறிவுறுத்தல்களை இலங்கை அரசின் சுற்றுலாத்துறை நிராகரித்திருக்கிறது. அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என்றும் இலங்கை அரசு தெரிவித்திருக்கிறது. இதுபற்றி இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜோஃபரிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையை பொறுத்தவரை சுற்றுலா பயணிகளுக்கு முழுக்க பாதுகாப்பு கிடைக்கிறது. நாம் ஒன்றை அந்த அமெரிக்க நிறுவனத்திடம் கேட்க விரும்புகிறோம். அமெரிக்க பிரிகையோ ஏதாவது ஒரு பிரச்சனையை சிக்கி உள்ளாரா என்பதை எமக்கு அறிய தரவும், நாம் அதற்கான விடையை இல்லை என்றுதான் கூறுவோம். சுற்றுலா பயணிகளுக்கான சுற்றுலா போலீஸ் என்றை நாம் ஏற்படுத்தி இலங்கையில் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் அச்சுறுத்தல்களும் ஏற்படாது என்பதை நாம் முக்கியமாக குறிப்பிட்டு கூற வேண்டும். அவர்களுக்கான உத்தரவாதத்தை இலங்கை சுற்றுலா சபை மற்றும் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு எந்த நேரத்திலும் அளித்து வருகிறது, அளிக்க தயாராக இருக்கிறது. அவர்கள் இங்கே முழு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை உத்தரவாதத்துடன் நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக பிரித்தானியா ஹோம் ஆபீஸ் உடைய டிராவல் அட்வைசரி சொல்லுகிறது, நீங்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா பயணிகளாக போவதாக இருந்தால் சற்று கவனமாக இருங்கள். அமெரிக்காவில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெறுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவை விட இலங்கையில் சுற்றுலா பயணிகள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பது உத்தரவாதம்.
அமெரிக்காவில் பயங்கரவாத பிரச்சனைகளை காரணம் காட்டிதான் இப்படியான ஒரு காரணத்தை பிரிட்டன் போன்ற நாடுகள் சொல்லியிருக்கின்றன. ஆனால் இலங்கையில் போர் முடிவடைந்து விட்டது, அப்படியான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் ரயில்கள், பஸ்கள், விளையாட்டு நடைபெறுகின்ற இடங்கள், இது போன்ற மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களில் மேற்கத்திய பெண்களை இலக்கு வைத்து அவதூறு செய்வதும் அல்லது பாலியல் ரீதியாக சேஷ்டை செய்வதும் அதிகரித்திருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சம்பவங்கள் இல்லாமல் இப்படி ஒரு அறிக்கை வர வாய்ப்பில்லை தானே?
சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து எந்த விதமான அச்சுறுத்தல்களோ நடவடிக்கைகளோ நடைபெறவில்லை என்பதை நாம் திட்டவட்டமாக கூறுகிறோம். அந்த குற்றச்சாட்டை குற்றவட்டமாக மறுக்கிறோம். அந்த டிராவல் அட்வைசரியை நானும் பார்த்தேன், அதில் உள்ள சில குற்றச்சாட்டுகளை நாங்கள் முற்றாக மறுக்கிறோம். எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்கக்கூடிய சான்றுகளோ ஒரு ஒரு சம்பவத்தை கூட அவர்களை குறிப்பிடவில்லை என்பதை வைத்தே அந்த அறிக்கை
தங்காலையில் ஒரு அரசியல்வாதி, ஆளுங்கட்சி அரசியல்வாதி, தங்காலையில் நடைபெற்ற ஒரு குற்றச்செயல் தொடர்பாக முக்கிய சந்தேக நபராக நீதிமன்றத்தில் வழக்கு எதிர்கொண்டிருக்கிறார். அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டது ஒரு பிரிட்டிஷ் பிரஜை, அதே நேரம் அவரோடு இருந்த ரஷ்ய நாட்டு பெண்மணி ஒருவரும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருந்தார்.
இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்றல்ல. கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள் பாக்ஸிங் டே அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது கும்பல் அங்கே வந்து அவர்களும் வேற வழியில் மதுவானம் அடைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கிடையில் ஏற்பட்ட ஒரு பிணக்கை தீர்த்து வைக்கும் பொருட்டு குராம் ஷேக் அங்கே சென்றிருந்தார். கொலை செய்யப்பட்டதன் பேர் குராம். குராம் அங்கே சென்று செய்யும் பொழுது மது போதையில் இருந்த அவர்கள் தான் குராமை தாக்கினார்கள். ஆகவே இது ஒரு சுற்றுலா பயணியை இலக்கு வைத்து தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல என்பதை விக்டோரியா என்னிடம் கூறுகின்றார். அவருடைய பெண் காதலி அவர்களை நேரில் சந்தித்தேன். அவருடைய திரும்ப ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கும் பொருட்டும் நாம் தான் இலங்கை சுற்றுலா சபை தான். ரஷ்யாவில் இருந்து அவருடைய ஒரு நண்பர் இங்கே வந்திருந்தார். அவருடன் இலங்கை அரசாங்கத்தின் சொந்த செயலில் தான் நாம் அவரை பாதுகாப்பாக ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்தோம். ஆகவே இது ஒரு சுற்றுலா பயணியை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அல்ல.
ஆனால் இந்த சம்பவம் நடந்து இப்பொழுது 2 வருடங்கள் கடந்தும் இன்னும் குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்கப்படவில்லை.
சட்டம அதிபர் அவர்களை நான் நேரில் சந்தித்து இது விஷயமாக கலைத்திருந்தேன். அவரும் சொன்னார், இந்த வழக்கில் துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுப்போம் என்று. அதற்கப்படிதான் கொழும்புக்கு இந்த வழக்கு உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டு இனி நாம் நம்புகிறோம் துரிதகதியில் இந்த வழக்கு எடுத்துச் சொல்லும். ஆகவே இது நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்றுதான் கூற வேண்டும்.
இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜோஃபர். இலங்கையில் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதிக்க முன்னதாக அவர்களின் மனநிலையை பரிசோதிக்கும் அரசின் திட்டத்திற்கு ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கு முன்பு அவர்களை மனநிலை தொடர்பான பரிசோதனையொன்றுக்கு உட்படுத்த வேண்டுமென அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனையொன்றுக்கு இலங்கை ஆசிரியர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் தலைவி ஷானிகா ஹிரும்புரேகம மனரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனுமதிக்கப்படுவதன் காரணமாகவே பல்கலைக்கழகங்களுக்குள் மோதல் ஏற்படுவதாக தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு தான் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறிய இலங்கை ஆசிரியர்கள் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின், அரசாங்கம் மாணவர்களின் சுதந்திரத்தை முடக்க முயற்சிப்பது காரணமாகவே பல்கலைக்கழகங்களுக்குள் மோதல் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார். உயர்ந்த மனநிலை கொண்ட மாணவர்கள் மட்டுமே பல்கலைக்கழகங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதாக தெரிவித்த ஜோசப் ஸ்டாலின், மாணவர்களின் சுதந்திரத்தை பறிப்பதற்காகவே அரசாங்கம் இவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை அமுல்படுத்த போவதாகவும் குற்றம் சாட்டினார்.
இளவந்தைகளுக்கு தெரியும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இருப்பிடங்கள் வசதிகள் குறைவு, அல்லது அவங்களுக்கு இருக்கும் பலங்கள் குறைவு. இந்த சம்பந்தமாக மாணவர்கள் மத்திய வர்ற அந்த போராட்ட உணர்வுகள் முன்வர்றதற்கு நிற்பாட்டுறதுக்கான செயல்பாடு தான் இது. எங்களுக்கு தெரியும், பி திசாநாயகிற உயர்கல்வி அமைச்சர் எடுத்துக்கொண்டால் கல்வியை தனியார் பயப்படுத்துறது தான் அவருடைய ஒரே நோக்கத்தில் இருக்காரு. அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த கல்வி தனியார் முறைப்படுத்துவதற்கு எதிரான போராட்டங்கள், அரசின் கல்வி திட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள், இந்த இதுகளை நிறுத்துவதற்காக வேண்டிய செயல்பாடாக தான் இதை காண்றோம். அதனால நாங்கள் திரும்பியும் சொல்றோம், இப்படியான யோசனைகள் கொண்டவங்களோட மனநிலை தான் நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம்.
அரசாங்கம் இந்த வேலை திட்டத்தை முன்கொண்டு செல்ல முயற்சித்தால் அதற்கு எதிராக தனது சங்கம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்க போவதாகவும் இலங்கை ஆசிரியர்கள் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைந்து வரும் நிலையில் உலகின் பல நாடுகளிலும் அது பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்தியா உட்பட பல ஆசிய நாடுகளிலும் அது பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை புதிதாக தங்க இறக்குமதிக்கு தற்காலிக தீர்வை ஒன்றை அமல்படுத்தியிருக்கிறது. இந்த தங்க விலை வீழ்ச்சியால் இலங்கை உள்ளூர் சந்தையில் ஏற்பட்ட தாக்கங்கள் மற்றும் புதிய தீர்வை அறிமுகப்படுத்துவதற்கான காரணங்கள் என்ன என்று இலங்கை பொருளாதார ஆய்வாளரான கணேசலிங்கம் அவர்களை கேட்டார் பூபாலரட்னம் சீவகன்.
சர்வதேச சந்தையிலே 2011 நடுப்பகுதியோடு ஒப்பிடுகின்ற போது நேற்றைய தினம் உலக சந்தையிலே தங்கத்தினுடைய விலை மிக அதிதாழ்ந்த மட்டத்துக்கு சென்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு அவுன்ஸ் தங்கம் வந்து இலங்கை ரூபாப்படி பார்க்கப்போமாக இருந்தால் 169,000 ரூபாவாக குறைந்திருக்கிறது. ஆனால் இன்று அந்த தொகை வந்து சற்று கூடியிருப்பதாக தெரிகிறது. சிறிய ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக பார்க்கும்போது 2011 தங்கத்தினுடைய பெறுமதி அதனுடைய விலைகள் தளம்புக்கு உட்பட்டு வந்து காணலாம். கடந்த வாரம் அளவிலே அந்த தொகை அந்த அளவு வந்து சற்று துரிதமான வீழ்ச்சியை எதிர்நோக்குவதாக தெரிகிறது. இதற்கு பொதுவாக நாங்கள் 3 காரணங்களை கூறுகின்றார்கள். இப்போதைய சூழ்நிலை அடிப்படையில் 1, சைப்ரஸினுடைய மத்திய வங்கி தங்க இருப்புகளை விற்பனை செய்ய முடிவு எடுத்திருக்கின்றது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு காரணம் வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ஒரு பின்தங்கிய ஒரு வீழ்ச்சியில் இருந்தது. இப்போ இந்த ஆண்டிலிருந்து அது ஓரளவுக்கு அதனுடைய அந்த வளர்ச்சிக்கான சாத்தியங்கள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சாத்தியம் அமெரிக்க டாலருடைய பெறுமதியையும் அதிகரிக்க செய்யும். எனவே தங்கத்துக்கு எதிராக அமெரிக்காவுடைய பெறுமதி ஓரளவுக்கு அதிகரித்து காணப்படுவது 2வது காரணம். 3வது, இந்த ஈரான் தன்னுடைய எண்ணெய் ஏற்றுமதியை சீனா போன்ற நாடுகளுக்கு மேற்கொள்கின்ற போது அதற்கு பதிலாக தங்கத்தையே அதற்கு பதிலாக பெறுகின்றது என்றால் இந்த வர்த்தகத்திலே பெரும்பாலும் US டாலர் தான் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தங்கம் இப்போது ஈடுபடுத்தப்படுகிறது. ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி செய்கின்ற போது அதற்கு பதிலாக தங்கத்தை பெறுகிறது. அவ்வாறு அந்த பெறுகின்ற தங்கத்தை உலக சந்தையிலே அது மீண்டும் விற்பனை செய்கிறது. எனவே இந்த நடவடிக்கைகள் 3 இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது.
இப்பொழுது இந்த வீழ்ச்சி இலங்கையில் எவ்வாறு உணரப்படுகின்றது?
இலங்கையை பொறுத்தவரையிலே இந்தியா ஆரம்பத்திலே அந்த 8% வரியை விதித்ததற்கு பிறகு இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்தப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகியது. என்றால் இந்தியாவில விலை கூட இலங்கையில விலை குறைய இலங்கைக்கு வருகின்றவர்கள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து வருகின்றவர்கள் இங்கிருந்து தங்கத்தை வாங்கிக் கொண்டு அங்கே சென்று விற்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே போல சட்ட ரீதியற்றே கொண்டு செல்லுகின்ற ஒரு போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இதை தடை செய்வதற்காகத்தான் அரசாங்கம் இந்த 10% இறக்குமதி மீதான ஒரு தீர்வையை ஒரு சர்சார்ஜ் என்று சொல்லுகின்ற ஒரு தற்காலிக தீர்வை விதித்திருக்கிறது. இலங்கையுடைய சந்தை உங்களுக்கு தெரியும், தங்கச்சந்தை என்பது அவ்வளவு பெரிய சந்தை கிடையாது. என்றாலும் கூட இந்த விலை குறைப்பு காரணமாக கேள்வியிலே ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கேள்வி அதிகரிப்பு இந்தியாவிலே உள்ளது போல ஒரு பெரிய ஒரு அதிகரிப்பாக தோன்றவில்லை.
இந்த வரி விதிக்கப்பட்டமை போன்ற விஷயங்கள் வந்து இலங்கையினுடைய உள்ளூர் தங்க வணிகத்திலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது?
உள்ளூர் தங்க வணிகத்தை இந்த 10% வரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பவுனுக்கான தங்கத்தினுடைய விலை 4000 தொடக்கம் 5000 ரூபாய் வரையிலே அதிகரித்திருக்கிறது. எனவே உள்ளூர் தங்க உற்பத்தியாளர்கள் அல்லது தங்க விற்பனையாளர்களை பொறுத்த மட்டிலே தங்களுடைய அந்த அதிகரித்து கொண்டு போன கேள்வி ஒரு அதில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமையலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். ஏன்னா தங்கத்துக்கான கேள்வி ஓரளவுக்கு அதிகரித்து கொண்டு போகிற சந்தர்ப்பத்திலே வரியை விதித்து விலையை அதிகரிப்பதன் மூலம் தங்களுக்கு ஒரு தங்களுடைய வியாபாரத்துக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுவதாக அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே மத்திய வங்கியை பொறுத்த மட்டிலே அவ்வாறான நடவடிக்கை தேவையானதாகத்தான் தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த தங்க இறக்குமதிகளை பொறுத்த மட்டிலே இலங்கை வந்து கடந்த 3 மாத கால பகுதியிலே ஒப்பிடுகின்ற போது கடந்த வருடத்தினுடைய 2012 முழு காலப்பகுதியிலும் இறக்குமதி செய்த தங்கத்துடைய பெறுமதியை விட கடந்த 3 மாத கால பகுதியிலே கூடுதலான தங்க பெறுமதியை இறக்குமதி செய்திருக்கிறது. கடந்த 3 மாதங்களிலே மட்டும் சுமார் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான தங்கத்தை இங்கு இறக்குமதி செய்திருக்கிறது. 2012 முழுவதுமே 180 மில்லியன் டாலர் பெறுமதியான தங்கத்தை தான் இறக்குமதி செய்திருக்கிறது. எனவே அண்மை காலமாக இந்த தங்க இறக்குமதி அதிகரித்திருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த உள்ளூர் சந்தையில் ஏற்பட்ட கேள்வி அதிகரிப்பு, மற்றது அந்த உற்பத்தி அதிகரித்தம் என்பன காரணம். எனவே இந்த இவ்வாறு நடக்கின்ற போது இலங்கையுடைய வர்த்தக மீதியிலே ஒரு பாரிய பற்றாக்குறை ஏற்படும். எனவே அதனையும் நிவர்த்தி செய்கின்ற நோக்கிலே மற்றது இலங்கை ரூபாயுடைய பெறுமதி சரிவதை தடுப்பதற்காகவுமே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது.
இலங்கை பொருளாதார ஆய்வாளரான கணேசமூர்த்தி. இந்திய இலங்கை உடன்பாடிற்கமைய கொண்டுவரப்பட்ட இலங்கை அரசின் 13வது சட்ட திருத்தத்தில் மாற்றம் செய்ய இலங்கை அரசு எடுத்து வரும் முயற்சிகளை இலங்கையின் தமிழ் பேசும் சிறுபான்மை சமூகங்களான தமிழ் மற்றும் முஸ்லீம் தரப்புகள் எதிர்த்து வரும் நிலையில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டுவர காரணமாக இருந்த இந்திய அரசு இலங்கை அரசின் தற்போதைய முயற்சிகளை எப்படி எதிர்கொள்ளும் என்பது குறித்து இந்திய ராணுவ அதிகாரியாக இருந்து இலங்கையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கர்னல் ஹரிஹரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
எந்த மாதிரி சூழ்நிலையில இது உருவாக்கப்பட்டது? இந்த 13வது சட்ட திருத்தத்தினுடைய ஒரு அழுத்தம் ஏன் இப்போது ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வடமாகாண தேர்வு இருக்குது, தேர்தல். அதுல தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதை தவிர்க்க அதற்கு வந்து அந்த 13வது சட்ட திருத்தத்திற்கு உள்ள உரிமைகள் கிடைக்க கூடாது அப்படிங்கிற குறுகிய நோக்கத்தில் தான் இது கொண்டு வந்ததே இந்த இலங்கை அரசினுடைய இது அடிப்படை நோக்கம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு டெல்லியில போய் சந்திச்ச போது பிரதமரே இந்தியா திடமாக இந்த 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்திருக்காரு ஸ்ரீலங்காவுக்கு. அதனால் வந்து பலத்த எதிர்பார்ப்புகள் உள்ளன. ஆனால் எவ்வளவு தூரம் இந்தியா செய்ய முடியும் இதை அப்படின்னு ஒரு இந்த கேள்வியிலேயே நீங்க கேட்கறதுல இருந்தே தெரியுது.
இந்தியா ஏன் தன்னுடைய அழுத்தத்தை பயன்படுத்தி இலங்கையில் அந்த திருத்தம் செய்யாமல் இருக்க தடுக்க முடியாதுன்னு ஏன் நீங்க சந்தேகப்படுறீங்க?
அழுத்தமே இந்தியா கொடுத்ததுனால தானே இப்ப இந்த திருத்தங்கள் வரல. இன்னும் இந்தியாவினுடைய வந்து திட்டவட்டமாக பிரதமர் தெளிவாக சொன்ன பிறகுதான் அதே 19ஆம் தேதி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்தது, பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட். அன்னைக்கே இலங்கை பார்லிமெண்ட்ல இது வந்து இது இந்த மாதிரி கொண்டு வரப்படாத வடமாகாணத்தில் தேர்தல் 13வது சட்ட திருத்தம் அதன்படிதான் நடக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால அதுவே ஒரு சின்ன ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும் இந்தியாவினுடைய அழுத்தத்துக்கு. இதைவிட அதிகமாக எப்ப அழுத்தம் கொடுக்கணும்? இந்த திருத்தம் வரும்போது கொடுக்க வேண்டும் 2வது, அல்லது இந்த 13வது சட்ட திருத்தத்தை எடுத்துவிட்டு 19வது சட்ட திருத்தம் ஒன்னு கொண்டு வரதா ஒரு ப்ரொபோசல் இருந்துச்சு, அது வரும்போது மீண்டும் அழுத்தம் வரும். இதற்கு வந்து ஒரேடியாக அழுத்தம் கொடுக்க முடிய மாட்டார்கள். இந்தியாவுடைய வெளியுறவு செயல்பாடு அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அழுத்தம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா மனித உரிமை கழகத்துல வந்து ஐநாவில் இதே மாதிரி தான் செஞ்சாங்க. இலங்கைக்கு பல சான்ஸ் கொடுத்து அவர்கள் அதை உபயோகிக்கவில்லைனா தான் அழுத்தம் அதிகரிக்கும். அப்படித்தான் இந்தியா வந்து அமெரிக்க தீர்மானத்துக்கு வாக்களிச்சு. அந்த மாதிரி தான் போகும். அது கிரேடட் டிகிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வெளியுறவுல எப்போதும் இந்தியா அப்படித்தான் செயல்படும். அடுத்தது வந்து ஒரு கட்டம் வந்து இந்த காமன்வெல்த் தலைவர் ஏதாவது சோகம்னு சொல்லுவாங்க, அந்த மாநாடு நடக்க போகுது. அதுவரையில் என்னுடைய நம்பிக்கை ஸ்ரீலங்கா இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வராது. இந்த எலெக்ஷனை முடித்துட்டு செப்டம்பர் மாதம் 2 டேட் கொடுத்துருக்காங்க, அதுல முடிச்சுட்டு அந்த காமன்வெல்த் கான்பரன்ஸ் முடிந்த பிறகுதான் அடுத்த முயற்சிக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அது வந்து அந்த காமன்வெல்த் தலைவர்கள் மாநாட்டிலேயே இந்தியா பங்கு பெறுமாங்கிற கேள்வியை ஏற்படுத்தும். ஏற்கனவே பல்வேறு முறைகளில் இருந்து இந்தியாவின் மீது அழுத்தம் இருக்குது, அது போகக்கூடாது. அதனால வந்து ராஜபக்சே அத்தகைய சூழ்நிலையை உருவாக்குவாரா, தனக்குத்தானே அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்தியாவுடன் ஏற்படுத்துவாராங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அது இப்ப இவர் சிவசக்கரமேன் போயிட்டு வந்தாருன்னா அதுக்கு பிறகு தெரியும். அதற்கு தான் போய் நேரடியாக பிரதமரனுடைய நமது பிரதமர் கொடுத்த அந்த ஒரு காஷனை நேரடியாக சொல்லுவார் நினைக்கிறேன். ஒரு கலந்து ஆலோசித்து ஏதாவது முடிவு எடுப்பாங்க அதற்கு பிறகு. அப்படித்தான் வரும். இதுதான் நான் என்னுடைய உருவாக்கம்.
இந்திய ராணுவத்தின் முன்னாள் அதிகாரி கர்னல் ஹரிஹரன். தற்போது இந்தியா முழுவதும் 6வது பொருளாதார கணக்கெடுப்பு பணிகள் நடந்து வருகின்றன. கணக்கெடுப்பிற்கு பயன்படுத்தப்படும் படிவத்தில் திருநங்கையர்களுக்கு 9 என்கிற குறியீட்டு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தங்களை அவமதிப்பதாக இருப்பதாக திருநங்கைகள் தரப்பில் புகார்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அதற்கு என்ன காரணம் என்று சென்னையைச் சேர்ந்த திருநங்கை பிரியா பாபு அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ல வந்து 16வது கேள்வி, அதாவது துணை கேள்விகள் இருக்குது. அதுல 16வது துணை கேள்வி உங்களுடைய ஜெண்டர் எப்படி குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல 1 ஆண், 2 பெண் அப்படின்னு போட்டு, 3 திருநங்கையின் அதர்ஸ்ன்னு போடாம அந்த 1, 2 அதுக்கப்புறம் டைரக்டா 9 அப்படின்னு போயிட்டாங்க. 1, 2 அப்புறம் 9.
அந்த 9 எண் அங்க ஏன் வருதுன்னு மத்திய அரசுல என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? நீங்க
ஒண்ணுமே விளக்கம்லாம் எதுவுமே கொடுக்கல. விளக்கம்லாம் அவங்க எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் அவங்களோட கைட்லைன்ல என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, நீங்க எப்படி வந்து ஒவ்வொன்றையும் இப்ப அவங்களோட அபிஷியலுக்காக அறிவுறுத்தலுக்காக அவங்க கொடுத்த கைட்லைன்ல நீங்க எப்படி வந்து இதை நீங்க வந்து இது பண்ணணும்ன்றதுக்கான ஒரு கைட்லைன் இருக்குது. பொதுவாக வந்து அது அந்த 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 ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க எடுக்கும்போது என்னெல்லாம் எப்படிலாம் அதை வந்து அந்த அந்த ஃபார்மை வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணணும்னு இருக்குது. அந்த ஃபில் பண்றதுல தான் இது வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்களே தவிர இதுக்கான எந்த விதமான விளக்கமும் இல்லை. அப்ப லோக்கல்ல இருக்கிற இங்க இருக்கிற புள்ளியியல் துறையுடைய டிபார்ட்மெண்ட் போய் பத்திரிகைகள் கேட்கும்போது இது எங்களோட சம்மந்தப்பட்டது இல்ல, இது வந்து மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னதுனால இதை வந்து ஒரு ஒரு தேசிய வாத பொருளா ஆக்கி பல்வேறு அமைப்புகள் கூட நாங்களும் பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேசிய அளவில் இருக்கிற சில அமைப்புகள் கூட பேசிட்டு இதற்கான ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி இந்த விஷயத்தை வந்து பார்லிமெண்ட்லயும் மற்ற இடத்துல எப்படி கொண்டு போறது. ஏன்னா இது கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில கிடையாது, இது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உடையது. அப்ப அந்த அந்த துறையை முதல்ல அணுகி முதல்ல நம்ம பேசி பாக்குறது, அதுக்கப்புறம் அது அது வந்து மாற்றப்படாத பட்சத்தில் நம்ம அடுத்த கட்டமான நடவடிக்கைக்கு நம்ம இறங்குறது அப்படின்றதான் முயற்சி பண்ணிருக்கோம்.
நிஜமாவே இதுல புரியாத விஷயங்கிறது வரிசை கிரமப்படி எந்த ஒரு பட்டியலையுமே 1, 2, 3 தானே போடுவாங்க.
கண்டிப்பா இல்ல, அதுதான் எனக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன் அந்த மாதிரி இல்ல? இன்னொன்னு என்னன்னா, பட்டியல்ல 9 போட்டது ஒரு பக்கம், அதுவும் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றமா இருந்தா கூட, இந்த யுனக்ஸ்ன்ற போட்டது வந்து மிக மிக குற்றம். ஏன்னா ஒரு ஒரு அரசு அதிகாரிக்கு யுனக்ஸ்னா யாரு, டிரான்ஸ்ஜெண்டர்னா யாருன்றது தெரியாம இருக்கு இல்லையா? ஸோ நீங்க 9 ஒரு பக்கம் வந்து அது நம்ம மிகப்பெரிய குற்றம் சொன்னா ஒரு பக்கம் நம்ம வந்து வாதித்துக்கிறோம், சரியான இது நம்ம நிறைய அதுக்காக வேலை செய்யணும். ஆனா அதே நேரத்துல யுனக்ஸ்ன்றது போட்டதும் மிகப்பெரிய தவறு. ஏன்னா அதையும் நம்ம வந்து சேர்த்து தான் வேலை செய்யணும், வெறும் 9 மட்டும் வேலை செய்யாம இதையும் சேர்த்து தான் வேலை செய்யணும். ஏன்னா யுனக்ஸ்ன்றது டோட்டலா ஒரு ஆண் ஆண் வந்து விரியடிக்கப்பட்டவன்றதுதான் யுனக்ஸோட முழு அர்த்தமே. அப்ப நாங்க வந்து இவ்வளவு நாள் ஏத்துக்கொண்ட பெண்மை, நாங்க இவ்வளவு தூரம் எங்களை வந்து கஷ்டப்படுத்தி எல்லா உறவுகளையும் விட்டு எறிந்து நாங்க வந்து பெண்மையா வந்து கொண்டு வந்தத இல்ல, நீங்க விடையடிக்கப்பட்ட ஆண்கள் தான் இந்த அந்த இது சொல்றதுக்காக அந்த இது சொல்லுதுன்ற மாதிரி நான் பாக்குறேன். சோ இன்றைக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா, கவர்மெண்ட்டுக்குள்ள அரசாங்கத்து அதிகாரிகளுக்குள்ள இந்த யுனக்ஸ் டிரான்ஸ்ஜெண்டருக்குள்ள வேறுபாடு புரிதல் கூட இல்லாம இன்றைக்கு நடைமுறையில என்ன வார்த்தை புழக்கத்துல இருக்குது, என்ன வார்த்தைகளால அழைச்ச அந்த சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளுன்றத கூட கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம இவங்க வந்து யுனக்ஸ்ன்னு போட்டது மிகப்பெரிய தப்பு அப்படின்றதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு வாதம்.
சரிங்க, அது தவிர தமிழ்ல இந்த 9 எண்ணுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறதாகவும் நீங்க சொல்லியிருந்தீங்க, அது என்ன பிரச்சனை?
இல்ல, ஆக்சுவலா வந்து என்னன்னா, ரொம்ப காலமாவே 9 அப்படின்ற எண் வந்து திருநங்கைகளை குவிக்கக்கூடிய எண்ணாகவும் ரொம்ப கேலிக்குரிய சொல்லாகவும்னா எல்லா திரைப்படங்கள்லயும் பொதுவெளியில இருக்க மக்களும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பொதுவாக ஒரு காலத்துல 9 பொட்டை அழின்ற சொல்லாடல் தான் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது குறிப்பா தமிழகத்துல வந்து அந்த சொல் தான் மிக பிரபலியமா இருந்தது அரவாணிகளை குறிக்கிறதுக்காக. அப்புறம் தொடர் போராட்டங்கள், தொடர் திருநங்கைகளுடைய பிரச்சாரங்களாலையும் தொடர் அவர்களுடைய வேலைகளினாலும் பல பேர் செய்த வந்து தியாகங்களாலையும் தான் இன்றைக்கு அந்த சொல் வந்து கூடாது, அது வந்து ரொம்ப கேலிக்குரிய சொல்லுன்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப கௌரவமா திருநங்கைகள் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்குள்ள நம்மள வந்து கூப்பிடுறாங்க மக்கள். சோ இவ்ளோ பேர் வந்து தியாகம் பண்ணி, இவ்ளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த திருநங்கைகள் அரவாணின்ற சொல்லை மாற்றி வந்து இவங்க மறுபடியும் 9 சொல்லாளர்களை கொண்டு போறது என்னன்னா, இந்த சமூகம் எங்களை கேலி செஞ்சது கிண்டல் செஞ்சது எல்லாமே சரி அப்படின்றத மத்திய அரசு ஒத்துக்கிற மாதிரி தான் இது நாங்க பாக்குறோம்.
திருநங்கை பிரியா பாபு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் தமிழோசை அலைவரிசை விவரங்களை ஒரு முறை தரலாமே சீவகன்.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலைவரிசைகள் மூலம் கேட்கின்ற நேயர்கள் மறு அறிவித்தல்கள் வருகின்ற வரை 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரில் 15690 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் கேட்க முடியும்.
சரி, புதுக்கோட்டையிலிருந்து எழுதும் கோவிந்தன் வரதராஜன், நான் மிக நீண்ட கால பழைய நேயர் என்றால் அதுதான் உண்மை. நான் பல வருடங்களாக உங்கள் நிகழ்ச்சிகளை கேட்காமல் போனதற்கு என்ன காரணம் என்று சொல்ல தெரியவில்லை. ஆனால் சுந்தா, சங்கரமூர்த்தி, ஆனந்தி, மகாதேவன் போன்றவர்கள் காலத்தில் கேட்டுக்கொண்டிருந்தான். இன்று இணைய பக்கங்களை கண்டபோதுதான் அதன் மாற்றம், பொலிவு, அபாரம், பாராட்டும் வண்ணம் அமைந்திருக்கிறது. இனி தொடர்ந்து தமிழோசையை கேட்க முயற்சிப்பேன் என்கிறார். மீண்டும் கேட்க தொடங்கிய நேயருக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்கள். கேட்டதோடு இல்லாமல் நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுதுங்கள். அடுத்ததாக, நேற்று பிபிசி தொலைக்காட்சியின் நேயர்களுடன் பிரமுகர்கள் உரையாடும் நிகழ்ச்சியான வேர்ல்டு ஹாவ் யுவர் சே நிகழ்ச்சியில் ஐநா மனித உரிமை ஆணையர் நவிப்பிள்ளை தோன்றி நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அந்த நிகழ்ச்சியில் கேள்விகளை கேட்க விரும்பும் தமிழோசை நேயர்கள் தங்களது கேள்விகளை ஃபேஸ்புக் மூலம் உடனடியாக எழுதி அனுப்பலாம் என்று கூறியிருந்தோம். அதை பல நேயர்கள் பார்த்து கேள்விகளையும் அனுப்பியிருந்தார்கள். அனைத்து கேள்விகளையும் நாம் கேட்க முடியாவிட்டாலும் ஒரே ஒரு கேள்வியை மட்டுமே கேட்க முடிந்தது. நேரம் இன்மைதான் இதற்கு காரணம். உலகின் பல பகுதிகளில் உள்ள நேயர்கள் இதில் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்டதால் எல்லா கேள்விகளையும் கேட்க முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் நேயர்கள் நமது அறிவிப்பை ஏற்று கேள்விகளை கேட்டதற்கு நன்றி. இனி பிற கடிதங்களை பார்க்கலாம்.
ஆம், அடுத்து தற்பொழுது சென்னையிலிருந்து எழுதுகின்ற யாழ்ப்பாணம் நேயர் எஸ் வால்டர், தான் எழுதுகின்ற மின்னஞ்சலில் உங்களது செய்தியின் தன்மை, நடுநிலை எனக்கு பிடித்திருக்கின்றது என்று பாராட்டி எழுதியிருக்கின்றார்.
அடுத்ததாக, நமது ஒலிபரப்பை கைத்தொலைபேசி வழியாக கேட்க முடியாமல் இருக்கும் பிரச்சனை பற்றி எழுதும் கனடா நேயர் முல்லைமதி, தயவு செய்து கைத்தொலைபேசியில் செய்தி அறிக்கை முடிந்த பின்னர் கேட்பதற்கு வழி செய்யுங்கள். பெட்டக நிகழ்ச்சிகளை ஒலிபரப்புக்கு பின் கைத்தொலைபேசிகளில் கேட்க முடிகிறது. பெட்டக நிகழ்ச்சிகளை எந்த வகை மென்பொருளில் வடிவமைத்திருக்கிறீர்களோ அதே மென்பொருளில் செய்தி அறிக்கை இணையத்தில் ஏற்றலாமே என்று கேட்கிறார். இப்பொழுது நமது நிகழ்ச்சியை ஃபேஸ்புக் மூலம் கேட்க புதிய மென்பொருள் ஒன்றை பயன்படுத்துகிறோம். விரைவில் இதற்கும் ஒரு தீர்வை காணுவோம். நன்றி.
உத்தராகண்ட் வெள்ளச்செய்தி பற்றி எழுதுகின்ற மதுரை நேயர் சோ சண்மோ சுந்தரம், கடந்த 21 அன்று பேரிடரில் சிக்குண்ட சீனிவாசன் அவர்களின் பேட்டியில் வாழ்வாதாரம் கேட்டு வந்த மக்களிடம் ஹிந்தி தெரியாத தமிழன் ஒரு இந்தியனா என்று வாழ்வாதாரம் மறுக்கும் போலீசாரின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று எழுதியிருக்கின்றார்.
சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கார்டிஃப் போட்டியின் போது இலங்கை தமிழர்கள் நடத்திய போராட்டம் பற்றி எழுதும் கனடா நேயர் மகா, 2005 ஜனாதிபதி தேர்தலில் வன்னிப்பகுதி மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்ததன் மூலம் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வழிவகுத்து புலிகள் வெட்டிய மரணப் புதைகுழியில் கோத்தாபய ராஜபக்ஷ புலி பயங்கரவாத இயக்கத்தையே அடியோடு புதைத்து விட்டார். இனி புலிக்குடி ஏந்தி பயன் என்ன என்பதை இவர்கள் உணர வேண்டும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து நடந்த வாசகர் விவாதம் பற்றி எழுதுகின்ற லண்டன் நேயர் அருள், கருத்து கூறும் பெண்மணி இலங்கை அரசுக்கு விலை போய்விட்டார் என்றே என்னால் கூற முடியும். இவர்களை போன்ற ஒட்டுமணிகளால் தான் தமிழர்களுக்கு இந்த நிலை என்றே இருக்கின்றார்.
இதே நேயரின் கருத்தை பற்றி எழுதும் உடுவில் நேயர் மதன், சாந்தரூபி அவர்களே, இன்று இலங்கையில் முஸ்லீம்களுக்கு எதிரான பொதுபல சேனாவின் போராட்டங்கள், இந்து கோயில்கள் உடைப்பு, கிறிஸ்தவ ஆலயங்கள் தாக்குதல், வேலைவாய்ப்பில் பாரபட்சம், தமிழரின் பூர்வீக நிலங்கள் அபகரிப்பு, இவைதான் நீங்கள் சொன்ன புரிந்துணர்வு என்கிறார்.
கிரிக்கெட் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தேவையா இல்லையா என்பது குறித்து தமிழோசையில் நடத்தப்பட்ட விவாதம் பற்றி பல நேயர்கள் ஃபேஸ்புக் மூலமும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். வடிவேலு ஜெகதாஸ் என்னும் நேயர், சஞ்சய் மற்றும் சாந்தரூபி இருவருக்கும் இடையிலான உரையாடலை கேட்டேன். செல்வி சாந்தரூபி அவர்கள் இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தில் எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகாதவர் என்று அவருடைய உரையாடலின் பொழுது அனைவரும் அறிந்திருப்பார்கள். சஞ்சய் அவர்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் மனக்குமுறையினை பிரதிபலிக்கின்றார். அத்தோடு சாந்தரூபி அவர்கள் இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தில் 3 இனங்களும் பாதிக்கப்பட்டதாக சொன்னார். இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் என நம்புகின்றோம் என்று அவர் இருக்கின்றார்.
இலங்கையின் நாவலப்பட்டியில் இருந்து எழுதும் நேயர் ஏஎம் இசதீன், இலங்கை நிறைவேற்று அதிகாரத்துக்கும் நீதித்துறைக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தில் நிறைவேற்று அதிகாரம் வெற்றி பெறுமானால் சட்டங்கள் நிறைவேறுவதற்கு பதிலாக ஆட்சியாளர்களின் திட்டங்கள் தான் நிறைவேறும். இலங்கையை கடவுள்தான் காக்க வேண்டும் என்கிறார்.
அனைவருக்கும் அறிவிய நிகழ்ச்சியில் நரைமுடியை கருப்பாக்கும் புதிய கண்டுபிடிப்பு பற்றிய செய்தி பற்றி எழுதுகின்ற ராமேஸ்வரம் நேயர் எஸ் பாலசுப்ரமணியம், இயற்கை வளங்களை அளவுடன் பயன்படுத்தி இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்து நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு மகிழ்ச்சியான மனநிலையில் வாழ்பவர்களுக்கு என்றும் இளமைதான் என்று இருக்கின்றார்.
ஊழல் குற்றச்சாட்டில் மத்திய மந்திரி பன்சால் ராஜினாமா குறித்து லண்டன் வந்திருந்த காங்கிரஸ் உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பன், கர்நாடக ஊழலை பெரிதாக சுட்டிக்காட்டிவிட்டு காங்கிரஸ் கட்சி ஊழல் இல்லாத கட்சி என்று கூறியது பெரிய நகைச்சுவை என்கிறார் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி.
காவிரி பிரச்சனையில் பயிர் இழப்பு இழப்பீடு கோரி கர்நாடகம் மீது தமிழக அரசு வழக்கு தொடுத்த செய்தி பெற்றிருக்கின்ற கல்பாக்கம் நேயர் சுகுமார், இந்த பிரச்சினைக்கு நதிகள் இணைப்பே ஒரே தீர்வு என்றார்.
பிற ஃபேஸ்புக் மூலம் வந்த கருத்துக்களை பார்க்கலாமே.
ஆம், முதல் ரக நீரழிவு நோய்க்கு தடுப்பு மருந்து பரீட்சித்து பார்க்கப்பட்ட செய்தி பற்றி பலரும் பாராட்டி எழுதியிருக்கின்றார்கள். தம்பிப்பிள்ளை பாலகிருஷ்ணன் நேயர் இது குறித்து எழுதியுள்ள கருத்தில், இது நீரழிவில் அவலப்படுபவர்களுக்கு நல்ல எதிர்காலம் என்றை காட்டுகின்றது என்று எழுதியிருக்கின்றார்.
ராஜ்யசபா தேர்தலில் ராஜா அவர்களும் வெற்றி பெற்றது குறித்து அவரிடம் காணப்பட்ட பேட்டி பற்றி எழுதும் ஷாகுல் ஹமீத் எனும் நேயர், ஐயா நீங்கள் நல்லவர், தாப்பா ஜெயலலிதா ஆகியோரை நம்பி எதுவும் பேசிவிடாதீர்கள் என்று எழுதியிருக்கிறார்.
விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் மகளிர் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழினி விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக வந்த செய்திகள் பற்றி பலரும் தமது கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். மாவை ஸ்ரீகாந்தா இதுகுறித்து எழுதியிருக்கின்ற கருத்தில், இவரினால் இவரின் அமைப்பினால் கட்டாய ராணுவ பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்ட அப்பாவிகள் இன்னும் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இவரின் விடுதலை மகிழ்ச்சியான விஷயம் அல்ல, இவரின் விடுதலை தமிழ் மக்களை அச்சுறுத்துவதாகவே கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
நேரமாகிவிட்டது சிவகன். இத்துடன் இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சிவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.